சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்துகிறோம். சிரமத்தை பாராமல் பலவிதமான உங்கள் பணிகள் மத்தியிலும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பயன்பெற்று வருகிறதற்காக தேவனை துதிக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே அத்தாலியாளுடைய வாழ்க்கையின் முடிவை குறித்தும், ராஜாவான அகசியாவின் மகன் யோவாஸ் தனது 7வது வயதிலே ராஜ்ய பொறுப்பெடுத்தான் என்றும், ஆசாரியனாகிய யோய்தாவின் தலைமையிலே யூதாவிலே ஒரு உயிர்மீழ்ச்சி வந்தது என்றும் பார்த்தோம். இன்று 2 ராஜாக்கள் 12வது அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். இந்த 12வது அதிகாரத்திலே யோவாஸின் அரசாட்சியை குறித்து பார்க்கிறோம். யோவாஸ் இளைஞனாயிருந்தபடியினாலே ஆசாரியனாய யோய்தாவே பின்னணியத்திலிருந்து செயல்படுகிறார். இப்பொழுது இது ஒரு பெரிய உயிர்மீழ்ச்சியின் ஆரம்பமாயிருக்கிறது என்று சொல்லலாம். தொடர்ந்து செல்ல முன்பதாக ஒரு முறை கூட அரசர்களின் பட்டியலை நாம் பார்ப்போம். இஸ்ரேலின் வடக்கு ராஜ்யத்திலே மொத்தம் 19 ராஜாக்கள் அரசாண்டிருக்கிறார்கள். தென் ராஜ்யமாகிய யூதாவிலே 20 ராஜாக்கள் ஆண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் தேசத்தை ஆண்ட 19 அரசர்களிலே ஒருவர் கூட நல்ல ஒரு அரசன் என்று சொல்ல முடியாது. அவர்கள் ஒவ்வொருவருமே கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பை செய்தவர்கள். தெற்கு ராஜ்யமாகிய யூதாவிலே 20 ராஜாக்கள் இருந்தார்கள். அவர்களிலே 10 பேரே நல்ல அரசர்கள் பட்டியலிலே வருகிறார்கள். அவர்களிலே 5 பேர் குறிப்பிடத்தக்கவர்கள் என்று சொல்லலாம். அவருடைய காலத்திலே 5 காலகட்டங்களிலே உயிர்மீழ்ச்சி ஏற்பட்டதை பார்க்கிறோம். இந்த காலங்களினாலேயே தொடர்ந்து கர்த்தருடைய பலிபீடத்திலே நெருப்பு எரிந்து கொண்டிருக்க உதவியது என்று சொல்லலாம். இந்த உயிர்மீழ்ச்சியின் காலத்திலே தேவன் தமது ஜனங்களை வந்து சந்தித்தார் என்றும் கூறலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தரை தொழுது கொள்வதற்கும் மக்கள் திரும்பினார்கள். அப்பொழுது வல்லமையும் செழிப்பும் காணப்பட்டது. அருமையானவர்களே, ஒரு உயிர்மீழ்ச்சி ஏற்படும் பொழுது திருச்சபையிலே புதிய ஒரு மகிழ்ச்சி தோன்றும். சபையிலே புதிய ஒரு வல்லமை தோன்றும். சபையிலே புதிய ஒரு அன்பு தோன்றும். ஆனால் எல்லாவற்றிற்கும் முதல் முதலாவதாக மக்கள் வேத வசனங்களுக்கு திரும்ப வேண்டும். எல்லா உயிர்மீழ்ச்சிக்கும் அடிப்படை கர்த்தருடைய வார்த்தைகளே. இன்றைக்கும் நாம் ஒரு உண்மையான உயிர்மீழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். டாக்டர் கிரிஃப்த் தாமஸ் என்பவர் சொல்லும்பொழுது, உண்மையான சபையின் உயிர் மீட்சி என்பது கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறானது என்று வேதத்திலே ஒரு இடத்திலும் நாம் காணவில்லை என்கிறார். இதே சத்தியத்தை தான் டாக்டர் ஆர் ஏ டோரி என்பவரும் எழுதியிருக்கிறார். டாக்டர் ஜேம்ஸ் கிரே என்பவர் சொல்லும்பொழுது, ஆதி திருச்சபையின் அனுபவங்கள் ஆதி திருச்சபையோடு முடிவடைந்து விட்டதாக எந்த ஒரு நிருபத்திலையும் நாம் காண முடியவில்லை என்றும் கூறுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உயிர் மீட்சிக்கு காரணமாயிருக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே நாம் ஒவ்வொருவரும் என்ன பங்கு வகிக்க முடியுமோ அந்த பங்கை கட்டாயம் வைக்க வேண்டும். இப்பொழுது யோவாஸ் சற்று வயதிலே முதிர்ந்தவனாகிறார். பாருங்கள், 2 ராஜாக்கள் 12:1,
யெகூவின் 7ஆம் வருஷத்தில் யோவாஸ் ராஜாவாகி எருசலேமிலே 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். பெயர் சபா ஊராளாகிய அவனுடைய தாயின் பேர் சிபியாள்.
யோவாஸ் 7 வயதிலே ராஜாவாக பொறுப்பெடுத்து 47 வயது வரைக்கும் ஆட்சி செய்தார். அவருடைய தாயார் பெயர் சபா ஊராளாகிய சிபியாள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அரசர்களின் தாய்மாருடைய பெயர் சொல்லப்பட்டிருப்பதற்கு காரணம் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிகம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். 2 ராஜாக்கள் 12:2.
ஆசாரியனாகிய யோய்தா யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்.
கவனித்தீர்களா? யோவாஸ் கர்த்தருடைய வார்த்தையிலே போதிக்கப்பட்டிருந்தான். அருமையானவர்களே, இன்றைக்கும் எந்த துறையிலேயும் பொறுப்பிலே இருக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கருத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பலர் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக்கொண்டு தங்கள் கையிலே எல்லா பிரச்சனைக்கும் விட இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள். ஆனால் தேவனை அறிந்தவர்களாய் இருப்பவர்களும் வேத வசனங்களினாலே சரியாக போதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மட்டுமே பிரச்சனைகளுக்கு விடை கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலேயும் ஒரு ஆவிக்குரிய உயிர் மீட்சி தேவை. அது கர்த்தருடைய வசனத்தினாலே மட்டுமே உண்டாகும். ஏனென்றால் தூய ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தித்தான் மக்களை உயிர்ப்பிக்கிறார் என்பதை தெளிவாய் கூறியிருக்கிறார். 2 ராஜாக்கள் 12:3 பார்ப்போம்.
மேடைகளை மாத்திரம் அகற்றவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள்.
உயிர் மீட்சி என்று சொல்லும்பொழுது எல்லாரும் கர்த்தரனை திரும்பினார்கள் என்று சொல்ல முடியாது. பலர் அதே காலகட்டங்களிலே மேடைகளின் மேலே தொடர்ந்து பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். ஆசாரியர்களாயிருந்தவர்களிலேயும் உயிர்ப்பிக்கப்படாதவர்கள் இருந்தார்கள். 2 ராஜாக்கள் 12:4-5 பாருங்கள்.
யோவாஸ் ஆசாரியரை நோக்கி, பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டுவரப்படுகிற எல்லா பணங்களையும் லக்கத்திற்கு உட்படுகிறவர்களின் பணத்தையும் மீட்புக்காக மதிக்கப்படுகிற ஆட்களின் பணத்தையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி அவரவர் தம் தம் மனதிலே நியமித்திருக்கும் எல்லா பணத்தையும் ஆசாரியர்கள் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையில் வாங்கிக் கொண்டு ஆலயத்தில் எங்கெங்கே பழுது காண்கிறதோ அங்கேயெல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றான்.
தேவாலயம் மிகவும் பழுதுபட்டிருந்தது. அது உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும். தங்களுக்கு அறிமுகமானவருடைய கரங்களிலே அதற்கான பணத்தை பெற்று ஆலயத்தை பழுது பார்க்கும் பொறுப்பை ஆசாரியர்கள் பெற்றார்கள். வசனங்கள் 6-8 கவனியுங்கள்.
ஆனாலும் ராஜாவாகிய யோவாசின் 23ஆம் வருஷம் மட்டும் ஆசாரியர்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனபடியினால் ராஜாவாகிய யோவாஸ் ஆசாரியனாகிய யோய்தாவையும் மற்ற ஆசாரியர்களையும் அழைப்பித்து, நீங்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனதென்ன? இனி நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையிலே பணத்தை வாங்காமல் அதை ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக விட்டுவிடுங்கள் என்றான். அப்பொழுது ஆசாரியர்கள் ஜனத்தின் கையிலே பணத்தை வாங்கிக் கொள்ளாமலும் ஆலயத்தை பழுது பாராமலும் இருக்கிறதற்கு சம்மதித்தார்கள்.
இன்றைக்கும் பல இடங்களிலே இதுதான் நடைபெறுகிறது. கிறிஸ்தவர்களும் திருச்சபைகளும் எப்படி பணத்தை சரியானபடி பயன்படுத்துகிறார்கள் அல்லது எப்படி வீணாக்குகிறார்கள் என்பதைக் கொண்டே நாம் சோதித்துவிட முடியும். பலர் திருச்சபைகளிலே என்ன சொல்கிறார்கள்? இந்த குறிப்பிட்ட மனிதனை நாம் பொக்கிஷதாரராக்குவோம், அவரை ஆளுகை குழுவிலே பொறுப்பானவராக்குவோம், ஏனென்றால் அவர் நல்ல ஒரு வியாபாரி என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, முதலாவது அவர் ஒரு ஆவிக்குரிய மனிதனா என்பதை பார்க்க வேண்டும். அங்கே அவர்கள் செய்தது என்ன? ஒரு பாதுகாவலான உண்டியலை செய்தார்கள். அது ஆலயத்திலே உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்திலே வைக்கப்பட்டது. ஆசாரியர்களும் கூட கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டுவரப்பட்ட பணத்தை எல்லாம் அதிலேதான் போட்டு வைத்தார்கள். 2 ராஜாக்கள் 12:9 பாருங்கள்.
ஆசாரியனாகிய யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதன் மூடியிலே ஒரு துவாரமிட்டு அதை பலிபீடத் தண்டையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்தில் வைத்தான். வாசற்படியை காக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தையெல்லாம் அதிலே போட்டார்கள்.
இது சிறந்த ஒரு ஆலோசனையாயிருக்கிறது. பணக்கணக்கை சரியாக வைக்காத எத்தனையோ பேர் இன்றும் இருக்கிறார்கள். அது மிகவும் துக்கமான ஒரு காரியம்தான். இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று பணத்தை சேமித்து பெற்றுக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட சேமிப்பு பெட்டிகள் பல ஊழியங்களிலே பயன்படுத்தப்படுகின்றன. டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியங்களுக்காகவும் சேமித்துக் கொடுக்கும் பெட்டி ஒருவேளை உங்களுடைய வீடுகளிலே இருக்கலாம். இந்த சேமிப்பு பெட்டி எங்கே ஆரம்பமானது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது எதற்காக செய்யப்பட்டதென்றால், அங்கே தேவனுடைய ஆலயத்திலே பணி செய்கிறவர்கள் யாரும் இந்த பணத்தை தங்களுக்கு சொந்தமான காரியங்களுக்காக எடுக்கக்கூடாது என்பதற்காக அவ்வாறு செய்யப்பட்டது. இன்றைக்கும் பல ஆலயங்களிலேயும் ஆலய பராமரிப்பிற்காகவும் கையாளப்படுகிற ஒரு பழக்கமாய் இது இருக்கிறது. இதற்கெல்லாம் ஆரம்பம் இந்த 2 Kings 12 என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். தேசத்திலே மிகுந்த ஒரு உயிர்மீழ்ச்சி ஏற்படும் பொழுதும் தேசம் சற்று கீழ் நோக்கி போக துவங்கியது. பாருங்கள், 2 Kings 12:17-18.
அதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் வந்து காத்தூரின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். அதன் பின்பு எருசலேமுக்கு விரோதமாய்ப் போக ஆசகேல் தன் முகத்தை திருப்பினான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோவாஸ் தன் பிதாக்களாகிய யோசபாத், யோராம், அகசியா என்னும் யூதாவின் ராஜாக்கள் பரிசுத்தம் பண்ணி வைத்த எல்லாவற்றையும், தான் பரிசுத்தம் பண்ணி வைத்ததையும், கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் அகப்பட்ட பொன் யாவையும் எடுத்து சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலுக்கு அனுப்பினான். அப்பொழுது அவன் எருசலேமை விட்டு திரும்பி போனான்.
வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், யோவாஸ் காலத்தை வாங்கினான். சீரிய அரசனோ ஆசகேலை விலை கொடுத்து வாங்க முற்பட்டான். 2 Kings 12:19-20 பாருங்கள்.
யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாசின் ஊழியக்காரர் எழும்பி கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டு சில்லாவுக்கு போகிற வழியில் இருக்கிற மில்லோ வீட்டிலே அவனை கொன்று போட்டார்கள்.
ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், யோவாசின் காலத்திலே உயிர்மீழ்ச்சி ஏற்பட்டது என்று சொன்னீர்களே, அதை குறித்து நாம் எதுவுமே இங்கே பார்க்கவில்லை என்று கேட்கலாம். நாம் 4 Kings வரும்பொழுது அதை குறித்து விபரமாக பார்ப்போம். 47 வயதாய் இருக்கும்பொழுது யோவாஸ் மரணமடைந்தான். அவனுடைய வேலைக்காரர்களே அவனை கொன்று விடுகிறார்கள். தகப்பனாகிய தாவீதின் பட்டணத்திலேயே அடக்கம் செய்யப்படுகிறான். அவனுடைய குமாரனாகிய அமத்சியாவுமே நல்ல ஒரு அரசனாக செயல்படப் போவதை நாம் பார்க்கப் போகிறோம். அருமையான சகோதரனை சகோதரியே, ராஜாக்களின் அட்டவணையை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஒருவேளை அதை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், தயவு கூர்ந்து உடனடியாக எங்களோடு தொடர்பு கொண்டு அதை கேட்டு பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் ஞாபகப்படுத்துகிறேன். ஒருவேளை கடிதம் எழுத முடியவில்லை என்றால், தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்களுடைய முகவரியை கொடுத்தாலும் அதை அனுப்பி வைக்க ஆயத்தமாயிருக்கிறோம். இந்த அதிகாரத்திலே முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தருடைய பணியிலே இருக்கிறவர்கள் கொடுக்கப்படும் பொறுப்புகளை உண்மையும் உத்தமமாய் உடனடியாக செயல்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். யோவாஸ் ஆசாரியர்களுக்கு பொறுப்பை கொடுத்திருந்தாலும் அதை அவர்கள் செயல்படுத்தாமல் இருந்தபடியினாலே மாற்று திட்டம் வகுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று உற்சாகமாய் கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தருடைய பணியிலே உண்மையும் உத்தமமாய் பெற்றுக் கொள்ளப்படுகிற காணிக்கைகளை பயன்படுத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறோம். தொடர்ந்து 2 Kings 13 கடந்து செல்வோம். அருமையானவர்களே, இது ஒரு கரடு முரடான பகுதி என்று சொல்லலாம். இந்த பகுதியின் மூலமாகவும் நம்முடைய இருதயத்திற்கு செய்தி இருக்கிறது. இது ராஜ்யங்களை ஆளுகை செய்யும் ஆளுநர்களுக்கு மிகச் சிறந்த ஒரு விசேஷித்த வேத பகுதியாய் இருக்கிறது. நாம் இந்நாட்களிலே இஸ்ரவேல் ராஜ்யத்தை குறித்தும் யூதா ராஜ்யத்தை குறித்தும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வடக்கே உள்ள 10 கோத்திரங்களும் வடக்கு ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. தெற்கே யூதாவும் பென்யமீனும் தெற்கு ராஜ்யமாயிருக்கிறது. தெற்கு ராஜ்யத்திலே யூதாவின் வம்சாவளியினர் அரசாண்டு வருகிறார்கள். இந்த வம்ச வரலாறு தொடர்ந்து புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வரை கடந்து செல்வதை நாம் பார்க்கலாம். தாவீதின் வம்சவழியை அத்தாலியாள் அழிக்க முற்பட்டாள். அவள் ஆகாப் ஏசபேல் அவர்களின் குமாரத்தி. அவள் தாவீதின் வம்சத்திலே திருமணம் செய்தபடியினாலே அங்கே இடையிலே இடையூறு வந்தது என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மேற்கொண்டார். 2 Kings 13 யோவாகாஸ் அல்லது யெகூவின் மகன் 17 ஆண்டுகள் இஸ்ரவேலிலே அரசாண்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் அவனும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். அவனுடைய ராஜ்யத்தை குறித்து குறிப்பிடத்தக்க செய்தி எதுவும் இல்லை. அநேகர் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள்? பாவம் வாழ்க்கைக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது என்று சொல்கிறார்கள். எனக்கு எக்ஸைட்மெண்டே இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் பிரியமானவர்களே, பாவத்தை போல நம்மை சோர்ந்து போக செய்யக்கூடிய வேறு எதுவும் இல்லை. மதுபானத்தை குடிக்க துவங்குகிறவர் மிக சீக்கிரமாக முழு குடிகாரனாக மாறிவிடுகிறார். அந்த குறிப்பிட்ட காலத்திலேயும் அவருடைய வாழ்க்கையிலே உண்மையான உற்சாகம் இல்லை. அந்த வாழ்க்கையானது அந்த வாழ்க்கையின் நோக்கத்தை இழந்து விட்டதாய் இருக்கிறது. பாவத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற எந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் இதுவே உண்மையாயிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட கால சரித்திரமும் எந்த உற்சாகமான காரியத்தையும் கொண்டதாயில்லை. தேவன் செயல்படும் பொழுதுதான் அங்கே உற்சாகமான காரியங்கள் நடைபெறுகின்றன. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்முடைய குடும்பங்களிலேயும் தேவன் செயல்படும் பொழுதுதான் உற்சாகமும் சந்தோஷமும் நிறைந்து வழியும். அதேபோல திருச்சபையிலையும் கர்த்தருக்கு இடம் கொடுக்கும் பொழுதும் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுதும் தான் உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் அங்கே காணப்படும். 2 ராஜாக்கள் 13:2 பாருங்கள்.
அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய 23ஆம் வருஷத்தில் யெகூவின் குமாரனாகிய யோவாகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். அவைகளை விட்டு அவன் விலகவில்லை.
இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே யெரொபெயாம் தான் பொன் கன்றுக்குட்டி வணக்கத்தை துவக்கியது. மெய்யான தேவனை வணங்குவதை விட்டுவிட்டு பாவத்திற்கு வழிவிலகி போக பண்ணினான். ஆகாபும் இயேசபேலும் அரியணைக்கு வந்தபொழுது அவர்கள் அதையும் தாண்டி சென்று விட்டார்கள். பாகால் வணக்கத்திற்கு வழிவகுத்தார்கள், உற்சாகமூட்டினார்கள். அது உண்மையாகவே பிசாசின் கிரியை. இப்பொழுது யோவாகாஸ் தனது தகப்பனாகிய யெகுவை போல பாகாலின் வணக்கத்திற்குள்ளே செல்லவில்லை. ஆகாபை போல இயேசபேலை போல பாவத்தின் ஆழத்திற்கும் செல்லவில்லை. என்றாலும் யெரொபெயாம் செய்த அளவு கர்த்தருக்கு விரோதமான பொல்லாப்பை செய்தான். இஸ்ரவேலிலே பாவம் காணப்பட்டபடியினாலே அதற்கு விரோதமாக சீரியா வரும்படியாக கர்த்தர் அனுமதித்தார். பாருங்கள், 2 ராஜாக்கள் 13:3-4.
ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு, அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலும் ஆசகேலின் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலும் அந்நாட்களிலெல்லாம் ஒப்புக் கொடுத்தார். யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான், சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கிப் போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார்.
இந்த மனிதன் தான் ஆபத்திலே இருப்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்கிறான். எனவே பயத்தினாலே கர்த்தரிடமாய் திரும்புகிறான். 2 ராஜாக்கள் 13:5.
கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழிருந்து நீங்கலானார்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல் தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள்.
கவனித்தீர்களா, கர்த்தர் எவ்வளவு கிருபை நிறைந்தவராயிருக்கிறார்! யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்திக்கும் பொழுது கர்த்தர் ஒரு இரட்சகனை அனுப்பினார். சீரியாவின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் ஜனங்களை விடுதலை செய்தார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை பல சூழ்நிலைகளிலே உணர்கிறதில்லை. ஆனால் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் கிருபை நிறைந்தவர். 2 ராஜாக்கள் 13:6-7.
ஆகிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாம் வீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகாமல் அதிலே நடந்தார்கள். சமாரியாவில் இருந்த விக்கிரக தோப்பும் நிலையாயிருந்தது. யோவாகாசுக்கு சீரியாவின் ராஜா 50 குதிரை வீரரையும் 10 ரதங்களையும் 10,000 காலாட்களையுமே அல்லாமல் ஜனங்களில் வேறொன்றும் மீதியாக வைக்கவில்லை. அவன் அவர்களை அழித்து போரடிக்கும் இடத்து தூளை போல ஆக்கி போட்டான்.
யோவாகாசினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்வளவு நல்லவராயிருந்தார் என்பதை பார்க்கிறோம். ராஜா கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் பதில் கொடுத்தார். ஆனாலும் ராஜாவும் ஜனங்களும் தொடர்ந்து பாவத்திலே கடந்து சென்றார்கள். விக்கிரக வணக்கத்திலே துணிந்து சென்றார்கள். மீண்டுமாக படையெடுப்பை சந்திக்க முடியாதபடி இஸ்ரவேலின் படைபலம் மிகவும் குறைந்து போய்விட்டது. கவனியங்கள், வசனங்கள் 8-9.
யோவாகாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாவும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாகாஸ் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின் அவனை சமாரியாவிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோவாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.
இங்கே யோவாகாசின் மரணத்தை குறித்து பார்க்கிறோம். இப்பொழுது வடக்கு ராஜ்யத்திலே மற்றொரு அரசன் பொறுப்பெடுக்கிறான். 2 ராஜாக்கள் 13:10.
யூதாவின் ராஜாவாகிய யோவாசுடைய 37 வருஷத்தில் யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிய சமாரியாவிலே 16 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி.
சொல்லப்போனால் சற்று குழப்பமான ஒரு பகுதிக்குள்ளே இப்பொழுது நாம் வருகிறோம். ஏனென்றால் 2 ராஜ்யங்களின் அரசர்களுடைய பெயரும் ஒன்று போல இருக்கிறது. யார் ஆட்சி செய்தார்கள், எங்கே ஆட்சி செய்தார்கள், அந்த சூழ்நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ள கடினமாயிருக்கிறது. ஆனால் நமக்கு ஏன் என்று தெரியாவிட்டாலும் கர்த்தர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக இவ்வாறு எழுதி வைக்கும்படியாய் செய்திருக்கிறார். 2 ராஜாக்கள் 13:11.
கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமின் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகளிலெல்லாம் நடந்தான்.
பொல்லாப்பை செய்த அரசர்களின் அளவுகோல் எரோபியாம். ஒரு அரசன் பாவத்தின் உச்ச நிலைமையை அடையும் பொழுது தேவன் எல்லா நேரங்களிலேயும் நியாயம் தீர்த்தார். இந்த குறிப்பிட்ட காலத்திலேதான் எலிசாவும் சுகவீனமாய்ப்படுத்திவிட்டார். எலிசாவுக்கு மரணத்தை கொண்டு வந்த வியாதியும் அதுதான். பாருங்கள், 2 ராஜாக்கள் 13:14.
அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே என்றான்.
வடக்கு ராஜ்யத்திற்கு எலிசா ஒரு உறுதியான பலனாய் இருந்திருக்கிறார். ஆனால் எலியா அப்படி இல்லை. ஆனால் எலிசா வடக்கு ராஜ்யத்தின் அரசர்களுக்கு மிக உதவியாயிருந்திருக்கிறார். எனவே அவர் சுகவீனமாய் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட பொழுது ராஜா மிகவும் துக்கப்படுகிறார். பாருங்கள், 2 ராஜாக்கள் 13:15.
எலிசா அவனை பார்த்து, வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான். அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்துக் கொண்டான்.
சுகவீனமாயிருந்த எலிசாவை பார்க்க ராஜா சென்றபொழுது எலிசா அவர் வந்து தன்னை பார்த்ததே போதும் என்று எண்ணிவிடவில்லை. இன்னமும் அவர் தேவனுடைய தீர்க்கதரிசியாகவே இருக்கிறார். இப்பொழுதும் கர்த்தருடைய செய்தியை அவருக்கு கொடுக்கப் போகிறார். 2 ராஜாக்கள் 13:16-17.
அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வைத்தபோது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து, கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அவன் அதை திறந்தபோது எலிசா, எய்யும் என்றான். இவன் எய்தபோது அவன், அது கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பும் சீரியரினின்று விடுதலையாக்கும் இரட்சிப்பின் அம்புமானது, நீர் ஆப்பெக்கிலே சீரியரை தீர முறியடிப்பீர் என்றான்.
இந்த யோவாஸ் ஆவிக்குரிய ஒரு மனிதனாக காணப்படுகிறதில்லை. மரித்து போய்க் கொண்டிருக்கும் தீர்க்கதரிசியை குறித்து அவர் கண்ணீர் சிந்தினாலும் அவர் ஒரு பெரிய விசுவாசி என்று சொல்ல முடியாது. சீரிய தேசத்தின் மேலே கர்த்தர் தனக்கு வெற்றி கொடுக்கப் போகிறார் என்பதை அவன் விசுவாசிக்கவில்லை. கவனியுங்கள், 2 ராஜாக்கள் 13:18-19.
பின்பு அம்புகளை பிடியும் என்றான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர், இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறியடிப்பீர் என்றான்.
கர்த்தர் அவனுக்கு பெரிய வெற்றியை கொடுப்பார் என்பதை விசுவாசியாதபடியினாலே சோர்வு அவனை அமைதியாயிருக்க பண்ணிவிட்டது. இன்றைக்கும் கர்த்தர்க்கென்று செய்யப்பட வேண்டிய பெரிய பெரிய பணிகள் அநேக நேரங்களிலே செய்து முடிக்கப்படாமல் போவதற்கு ஒரு காரணம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும் எதிர்ப்பு அல்லது அவர்கள் சோர்ந்து போவது. அவர்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுவிட்டு இது கர்த்தருடைய சித்தமில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். அதுதான் அங்கே யோவாசின் நிலைமையுமாய் இருக்கிறது. 3 முறை அடித்தான், அதற்கு பிறகு நிறுத்திவிட்டான். அவன் சொல்வது என்ன, கர்த்தர் எனக்கு முழு வெற்றியையும் கொடுப்பாரோ இல்லையோ என்ற சந்தேகம். இன்றைக்கு மனிதருடைய இருதயத்திலே அப்படிப்பட்ட மிகவும் மென்மையான விசுவாசம் காணப்படுகிறது. செயல்பட வேண்டிய நேரங்களிலே செயல்படாமல் ஓரத்திலே அமர்ந்து கொண்டு இப்படி இருந்தால் நன்றாயிருக்குமே, அப்படி இருந்தால் நன்றாயிருக்குமே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, நான் கர்த்தருக்காக எதையெல்லாமோ செய்ய யோசித்தேனே, செய்யவில்லையே, செய்ய முடியவில்லையே என்று சொல்வார்கள். ஆனால் மறுமுறை அவர்களை சந்திக்கும் பொழுதும் அதையே தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். கர்த்தருக்கென்று எந்த முயற்சியையும் அவர்கள் எடுக்கிறதில்லை. நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்காக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பாரங்களை குறித்து இன்றைக்கே செயல்பட ஆரம்பியுங்கள். நாளை செய்வேன், அடுத்த வாரம் செய்வேன் என்று தள்ளி போட்டுக்கொண்டே செல்வீர்கள் என்றால் நீங்கள் ஒருபொழுதும் அதை செய்ய போகிறதில்லை. கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் இன்றைக்கே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய துவங்குங்கள். இங்கே எலிசா நமக்கு ஒரு மிகச் சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் சிறுவர் ஊழியத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது கிராம ஊழியத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது இந்த வானொலி நிகழ்ச்சியை இன்னும் அநேகருக்கு அறிமுகப்படுத்துவதற்காக பல காரியங்களை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு எந்த ஊழியத்திலே எப்படி செய்ய வேண்டும் என்ற பாரத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறாரோ அதை குறித்து இன்றே செயல்பட துவங்குங்கள். ஒருவேளை அதை குறித்து நீங்கள் மற்றும் ஒருவரோடு கூட தொலைபேசியிலே பேச வேண்டியதாயிருக்கலாம், அல்லது முக்கியமான ஒரு கடிதத்தை இன்று நீங்கள் எழுத வேண்டியதிருக்கலாம், அல்லது அதற்காக நீங்கள் எதையாவது வாங்க வேண்டியதாயிருக்கலாம். எதுவானாலும் இன்றே செயல்பட துவங்குங்கள். சோர்ந்து போய்விடாதிருங்கள். கர்த்தர் உங்கள் பலனாயிருப்பார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறான் ஆண்டவரே, தேசங்களிலே அரசர்கள் மாறி மாறி வந்தாலும் கர்த்தருக்கு பயப்படாத மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எவ்வளவு துன்பங்களையும் பாடுகளையும் எதிர்ப்புகளையும் அனுபவித்தார்கள் என்பதை சிந்தித்தோமையா. அது மட்டுமல்ல, தவறு செய்திருந்தாலும் உம்மை நோக்கி ஆபத்திலே கூப்பிட்ட பொழுதும் நீர் அவருடைய சத்தத்தை கேட்டு விடுதலை செய்யும்படியாக இறங்கினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் ஒருவேளை தங்களுடைய வாழ்க்கையிலே பூரணமாக மனம் திரும்பாத சகோதர சகோதரிகள் யாராவது இக்கட்டான சூழ்நிலைகளிலே இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு பூரண விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உம்மை அதிகமாய் நேசிக்கிறவர்களாக, உண்மையாய் உம்மை தேடுகிறவர்களாக, தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்புகிறவர்களாக மாற கர்த்ததாமே அவர்களுக்கு ஒரு நல்ல உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய ஊழியத்திற்காக செயல்பட வேண்டும் என்று சிந்தனை செய்து கொண்டிருக்கிற யார் யார் நான் இன்றைக்கே செயல்பட போகிறேன் என்று தீர்மானித்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தூயாவினாலே பலப்படுத்தும், உம்முடைய ஞானத்தினாலே இடைகட்டும். இன்றைக்கு அவர்கள் செய்ய போகிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் முன்னின்று நடத்தப் போகும் இந்த காரியங்களை உம்முடைய நாம மகிமைக்காக ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். யாத்திராகமும் 23:25. யாத்திராகமும் 23:25.